நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் அருண்.
வணக்கம்.
ஆஸ்திரேலியாவில் கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக நடைபெற்று வருவது நமக்கு தெரியும். அந்த வகையில் அண்மையில் தடுப்பூசி தொடர்பிலான ஒரு முக்கிய மாற்றத்தை அரசு அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு மற்றும் அதன் பின்னணி பற்றி எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
தடுப்பூசியினுடைய மாற்றம் புதுசா வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை சொல்லிட்டு தடுப்பூசி போடுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதையும் சொல்லிட்டு என்ன மாற்றம்ங்கிறத நான் சொல்லணும் இல்லையா. அது வந்து ரெண்டு வேக்சினேஷன் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஃபைசருங்கிற கம்பெனி, இன்னொன்று வந்து ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற கம்பெனி. ரெண்டுல வந்து வயசு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சமீப காலம் வரையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஃபைசர் போடணும், அதுக்கு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஆஸ்ட்ராசெனிகா போடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்த மாற்றம் என்னன்னா 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது 50 to 60 இருக்கிறவங்களும் ஃபைசர் போடுறதே நல்லது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ புது அறிவிப்பு. இப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு பக்க விளைவை வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அது ரொம்ப அதிகம் இல்லை, அதிகமாக வருதா அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமான விளைவு அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் எந்த ஒரு அதிகமான பயங்கரமான விளைவுகளும் ஆஸ்திரேலியா மக்களுக்கு வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கோட தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இதையடுத்து பலர் மத்தியில் இந்த ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி குறித்த கேள்விகள் தயக்கங்கள் இருக்கக்கூடும். உண்மையில் இந்த பக்க விளைவு எவ்வளவு அரிதாக ஏற்படுகின்ற ஒன்று என்று விளக்குங்கள் டாக்டர்.
கண்டிப்பா இந்த தயக்கம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறதே வந்து உலகத்துக்கே மொத்தமா புதுசு. 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் தான் ஆகுது. அந்த 2 வருஷத்துக்குள்ளார இது நோயை கண்டுபிடிச்சு நோய்க்கான தீர்வையும் கண்டுபிடிச்சு அதிவேகமா எல்லா வேலையும் நடக்கும்போது நிறைய தடங்கல்களும் வர்றதுக்கு, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு பக்க விளைவு தான் இது இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆஸ்திரேலியா கணக்குல நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா 1 in 100,000 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் பழக்கப்படி பார்த்தோம்னா 1 லட்சத்துல 1 இந்த பக்க விளைவு வருது. அதாவது ஆஸ்ட்ராசெனிகா வேக்சினேஷன் போடும்போது 1 லட்சம் பேர் போட்டாங்கன்னா அதுல 1 or 2 வருது. அதுவும் இன்னும் வயசு வாரியா வேற அதை பிரிச்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி வயசு வாரியா பிரிச்சு பார்க்கும்போது இன்னுமே குறைவாத்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைவு, 2% அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீழே வயசு இருக்கும்போது கொஞ்சம் நம்பர் கூடும், 1.2 or 3.2 அப்படிங்கிறாங்க. ஆனா இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, முதல் டோஸ் போடும்போது மாத்திரம்தான் இதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. அதாவது அதிகம்ங்கிறதே 1 லட்சத்துல 1 1 லட்சத்துல 2 வரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அதுதான் இந்த எண் கணக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சமமா நான் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம எல்லாரும் பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் அதிகமா போடுவோம். எந்த சளியோ ஒரு நெஞ்சு சளியோ காய்ச்சலோ வந்தா டாக்டர்கிட்ட போனா பென்சிலின் போடுவோம். அதனால ஏற்படுற மரணம் 10,000 to 5 வருது. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது சீர்தூக்கி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய பக்க விளைவுனுடைய எண்ணிக்கை வந்து 2 or 1 lakh அதிகமான எண் இல்லை அப்படிங்கறதான் ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கணும்.
சரி, அடுத்ததாக முக்கியமான விடயம் டாக்டர், ஃபைசர் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான வயது வரம்பை அரசு அண்மையில் அறிவித்திருந்ததை அடுத்து பலருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதாவது 50 to 60 உள்ளவர்கள் ஏற்கனவே ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் முதல் டோஸை போட்டிருக்கக்கூடும். இப்போது அந்த வயதினர் ஃபைசர் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் சிலர் நினைக்கக்கூடும், முதல் டோஸ் நான் ஆஸ்ட்ராசெனிகா போட்டுவிட்டேன், இரண்டாவது டோஸ் ஃபைசரை போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று யோசிக்கக்கூடும் இல்லையா. இந்த 2 ஒருவர் கலந்து எடுத்துக்கொள்ளலாமா? முதலாவது டோஸ் ஆஸ்ட்ராசெனிகா, இரண்டாவது டோஸ் ஃபைசர், அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா?
இந்த கேள்வி வந்து ஆராய்ச்சியாளர்கள் இப்ப ரொம்ப குறிப்பா கவனமா இதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைய சூழ்நிலையில அதுக்கான முழு பதில் கிடைக்கல. இப்போதைய நிலைமையில நம்மளுக்கு இருக்கிற தகவலின்படி இந்த மொத ஆஸ்ட்ரேசெனிக்கா போட்டுட்டு இப்ப வந்து இன்னொரு அடுத்த டோஸ் வந்து ஃபைசர் போட்டால் அதனுடைய பலன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இது தெரியாத தகவல். ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, மொத டோஸ் ஆஸ்ட்ரேசெனிக்கா போட்டவங்க எந்த விளைவும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்த டோஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரெண்டாவது ஊசி போடுறதுக்கு பயப்படவோ தயக்கமோ தேவையில்லை. ஏன்னா இந்த பக்க விளைவில் முதல் டோஸுக்கு தான் இப்ப 100,000 ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ தான் வருது. ரெண்டாவது டோஸ் போடும்போது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால இதை போடுறதுல தப்பு இல்லை. ஆனா அடுத்த ஃபைசர் போடலாமா அப்படின்னு கேட்டா போடக்கூடும் அப்படிங்கிற தகவல் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா இன்றைய தேதிக்கு அதை யாரும் அனுமதிக்கிறது இல்லை, அதை வந்து இது பண்றதும் இல்லை, அட்வைஸ் பண்றதும் இல்லை.
இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி டாக்டர், இந்த கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸை ஒருவர் போட்டுவிட்டு இரண்டாவது டோஸை போடாமல் விட்டால் என்ன நடக்கும்?
மருத்துவ ஆராய்ச்சியாளர்களோட ஒரு மீட்டிங் இருந்தது, அது நானும் பங்கேற்றேன். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு தடுப்பூசியா இருந்தாலும் அது ஒரு முறை இருக்கு. முதல் டோஸ், ரெண்டாவது டோஸ், ஒரு சில தடுப்பூசிக்கெல்லாம் 3 டோஸ், 4 டோஸ் எல்லாம் போடுவோம். இந்த ரெண்டுக்கும் ஆராய்ச்சியின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மொதல் டோஸ் போட்டா, இது ஃபைசரா இருக்கலாம் ஆஸ்ட்ரசெனிக்காவா இருக்கலாம், மொதல் டோஸ்ல வந்து அதனுடைய வீரியம் 28 நாள் கழிச்சு 70% வரைக்கும் அது இஃபெக்டிவா இருக்கு. அதாவது மக்களை பாதுகாக்குது, நோயே அதாவது நோயினுடைய பயங்கரமான தன்மையெல்லாம் குறைக்குது. அதே நேரத்தில் நம்ம ரெண்டாவது டோஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வீரியம் வந்து 96% வரைக்கும் போகுது. ஸோ 96% வந்து நம்மளுக்கு கெயின் கிடைக்குது, அட்வான்டேஜ் கிடைக்கும்போது ரெண்டு டோஸும் போடுறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல். ஒரு டோஸ் போட்டால் அது எவ்வளவு நாள் அது தாங்குன்ற எண்ணிக்கை இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 70% வரைக்கும் அது பாதுகாக்குது. ஆனால் 70-96 அதிக வித்தியாசம் இருக்கிறதுனால ரெண்டாவது டோஸை வந்து நாங்கள் எல்லாருமே போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம்.
சரி, தற்போது சிட்னியை எடுத்துக்கொண்டால் அங்கு மிக ஆபத்தான டெல்டா வேரியன்ட் பரவி வருகின்றது. அதே போன்று அண்மையில் விக்டோரியாவிலும் இந்த டெல்டா வேரியன்ட்டின் பரவல் காணப்பட்டிருந்தது. அஸ்ட்ரசெனிகா தடுப்பூசியாக இருக்கலாம் அல்லது ஃபைசர் தடுப்பூசியாக இருக்கலாம், இவை இரண்டும் இந்த ஆபத்தான டெல்டா வேரியண்டிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றனவா டாக்டர்?
இது ஒரு அருமையான கேள்வி. என்ன நான் சொல்லுவேன், ஏன்னா இப்ப இது ஒரு இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு ஆராய்ச்சியின்படி, எல்லாமே குறைஞ்ச நாள்ல எடுத்த ஆராய்ச்சி தான், அதனால எதுவுமே உறுதியானது கிடையாது. இருந்தா கூட ஃபைசரையும் அஸ்ட்ரசெனிகாவையும் சமம் பண்ணி பாக்குறாங்க. அந்த டெல்டா வைரஸோ இந்தியன் வேரியன்ட்னு ஒன்று இருக்கு, பிரேசிலியன் வேரியன்ட் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் இருக்கு. ஏன்னா இது எதுவுமே வரக்கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த கணக்கில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ட்ரசெனிகா இந்த டெல்டா வேரியன்ட்டுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது ஃபைசரோடைய கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைசரை விட இது ஒரு 6% அதிகமாகவே எதிர்ப்பு சக்தி இருக்கு. ரெண்டுமே பாதுகாப்பு தருது, ஆனால் ஃபைசரை விட அஸ்ட்ரசெனிகா வந்து நல்லவே பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
சரி, நாங்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் என்பதற்கான ஆதாரத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது டாக்டர்? நாங்கள் ஒரு தடுப்பூசி மையத்துக்கு சென்று வேக்சினை போட்டுக்கொள்கிறோம், நாங்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டு கொண்டு விட்டோம் என்பதற்கான ஆதாரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது?
அது நிறைய வகையில நம்ம எடுக்கலாம். ஒன்று, ஒவ்வொரு பொது மருத்துவரும் அவங்கவுங்க மருத்துவமனையில வெவ்வேறு விதமாகவும் செய்கிறாங்க. பொதுவா எல்லாரும் தகவலை எடுத்துக்க கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா, நம்ம மெடிக்கேர். ஒவ்வொரு தடுப்பூசியை ஒருத்தர் போட்டுட்டா அந்த தடுப்பூசி போட்டதுக்கான அத்தாட்சி அவ்வளவும் 24 மணி நேரத்துல மெடிக்கேர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது வந்து கட்டாயம். எந்த மருத்துவராக இருந்தாலும், எந்த நர்ஸோ செவிலியரோ இல்லை ஃபார்மசியோ யார் போட்டாலும் இதை வந்து உடனடியாக மெடிக்கேரில் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய மெடிக்கேரில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதிவு பண்ண விஷயம் அடுத்த 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அது கிடைச்சிடும். உங்க அவங்கவுங்க ஊசி போட்ட இடத்துலையும் அந்த லெட்டரை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நேரம் மெடிக்கேர்ல போய் வாங்கிக்கலாம். இப்போ மெடிக்கேருக்குரிய ஆப் இருக்கு, அந்த ஆப்ல நீங்க போய் அந்த இம்யூனைசேஷன் ரெக்கார்டை எடுத்தீங்கனாலும் அதுல அந்த தகவல் உடனடியா இருக்கும்.
நிறைவாக டாக்டர், ஒவ்வொரு மாநிலத்திலும் கோவிட் தடுப்பூசியை மக்கள் எங்கே எப்படி பெற்றுக்கொள்ளலாம், யாரை தொடர்பு கொள்வது மேலதிக விவரங்களுக்கு என்று சொல்லுங்கள்.
எல்லா பொது மருத்துவமனையிலையும் இந்த தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறாங்க. அது தவிர ரெஸ்பிரேட்டரி கிளினிக் இல்லாது கோவிட் வேக்சினேஷன் ஹப் அப்படின்னு சொல்லி அங்கங்க அந்தந்த கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டியா இருந்தால் அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் மேலும் ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவு இப்போ கிட்டத்தட்ட 2000-3000 பொது மருத்துவர்கள் அவங்கவுங்க பிராக்டிஸ் அவங்கவுங்க ஜிபி சர்ஜரியில போட்டி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தாப்புல இன்னொரு ஒரு அடிஷனல் தகவல் என்னன்னா, ஃபைசரையும் பொது மருத்துவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1-1.5 மாசத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம ஃபார்மசி வந்து கிட்டத்தட்ட ஒரு குயின்ஸ்லாண்டில் மட்டும் ஒரு 90 ஃபார்மசியை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா தகவல். இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியல. இதனுடைய தகவல் வந்து அவங்க அந்தந்த பொது மருத்துவர்கிட்ட அவங்க போய் கேட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இல்லைன்னா கூட அவங்க வந்து ஆன்லைனில் மை ஹெல்த்தில் போய் கோவிட் வேக்சினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அது கேட்கும் உங்களுடைய விலாசம் என்ன, விலாசத்துக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் அவங்க தடுப்பூசி போடுறாங்க விவரம் அது தானே கொடுக்குது. அப்படி கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதில் போய் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தொடர்பு எண்ணும் இருக்குது. அந்த தொடர்பு எண்ணை கூப்பிட்டு அது உங்கள்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்கள கரெக்டாக வழி காமிச்சிருவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-8-0-0-0-8-0-0. இந்த எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு என்ன டேட்ல போடலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க.
மிக நன்றி டாக்டர் அருண். ஆஸ்திரேலியாவில் வழங்கப்பட்டு வருகின்ற கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பில் தெளிவான விளக்கத்தை வழங்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பா, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.